உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
நேயர்களே, இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன விதையாகும் கதைகள், நாடக மேடை மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள். இந்த நாவல் பழம் எத்தனை ருசி! குருவுக்கு வயதாகிவிட்டது. மரணப்படுக்கையில் கிடக்கையில் சீடர்களை கூப்பிட்டார். இன்று மாலைக்குள் இறந்து விடுவேன் என்று கூறிவிட்டார். சீடர்களுக்கோ கவலை. விடயம் கேள்விப்பட்ட அவர் நண்பர்கள் பலரும் வேறு சீடர்களும் மாலைக்குள் ஆசிரமத்திற்கு வந்துவிட்டனர். மூத்த சீடர் ஒருவர் திடீரென கடைவீதிக்கு புறப்பட்டார். ஏய், என்ன மடத்தனம் பண்ணுகிறாய்? குரு மரணப்படுக்கையில் கிடக்கும்போது அப்படியென்ன அவசரமாக வாங்க வேண்டியிருக்கு என்றனர் மற்றவர்கள். மூத்த சீடரோ, குருநாதருக்கு நாவல் பழம் என்றால் அத்தனை பிரியம், அதை வாங்கத்தான் போகின்றேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். எல்லோரும் கவலையோடு இருந்தனர். குரு கண்களை திறப்பதும் யாரையோ தேடுவதும் பின் மூடிக்கொள்வதுமாக இருந்தார். மூத்த சீடர் வந்ததும், வந்துவிட்டாயா? எங்கே நாவல் பழம் என்றார். அவர் கையில் நாவல் பழத்தை கொடுத்ததும் சற்றும் நடுக்கமின்றி மலர்ச்சியோடு அதை வாங்கிக் கொண்டார். ஒரு சீடர் குருவிடம், குருவே, தள்ளாத வயதிலும் உங்கள் கைகளில் நடுக்கமில்லையே என்றார். குரு சிரித்தபடியே, என் கைகள் ஒருபோதும் நடுங்கியதில்லை, ஏனென்றால் எப்போதும் எதற்கும் நான் பயந்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு நாவல் பழத்தை ருசித்து சாப்பிடத் தொடங்கிவிட்டார். இன்னொரு சீடர் குருவிடம் பணிந்து, ஐயா, தாங்கள் சீக்கிரமே இந்த உலகை விட்டு பிரியப் போகின்றீர்கள், நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய தங்களின் இறுதி உபதேசம் என்ன என்று கேட்டார். எல்லோரும் அவர் முகத்தையே ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். குரு சிரித்தபடி, இந்த நாவல் பழம் என்ன அருமையான சுவையுள்ளதாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு தன் மூச்சை நிறுத்திக் கொண்டார். சீடனுக்கு அவர் சொல்லாமல் சொன்ன செய்தி தெரிந்தது.
திருச்சி மறை மாவட்ட காவிரி கலை தொடர்பகம் வழங்கும் இறைவன் உறங்குவதில்லை நாடகம்.
ஐயா, ஐயா, வணக்கங்க.
ஏய், யார் மணி? எப்படி உள்ள வந்த? எங்க போன? வாட்ச்மேன், வாட்ச்மேன்!
ஐயா, ஐயா, அவரை திட்டாதீங்க ஐயா. நான் தான் அவருக்கு தெரியாம உள்ள வந்துட்டேங்க.
எவ்வளவு தைரியம் உனக்கு! வெளியே போ, கெட் அவுட், வெளியே போ.
அப்படி சொல்லாதீங்க ஐயா, கொஞ்சம் கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க ஐயா.
ஏய், 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 காலெல்லாம் பிடிக்க கூடாது. எந்திரி, எந்திரி, எந்திரி. இந்தா, இந்தா 10 ரூபா, கிளம்பு, கிளம்பு, போ.
ஐயா, நான் பிச்சைக்காரி இல்லைங்க.
வேற என்ன வேணும் உனக்கு?
ஐயா, ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஐயா.
என்னடா அதெல்லாம் தொல்லையா போச்சு. என்னம்மா நீ வேலை நேரத்துல வந்து வம்பு பண்ற? என்ன சொல்லணும்? சீக்கிரம் 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 சொல்லு.
ஐயா, உங்க ஆலையில வேலை பார்த்த ஸ்ரீதரோட அம்மாங்கண்ணா.
ஓ, அந்த ஸ்ரீதரா? இளநிலை பொரியல. ஓகே, சரிம்மா, ரொம்ப வருத்தப்படுறேன். அவரோட கணக்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை சீக்கிரம் கொடுக்க சொல்றேன், சரியா?
என் பிள்ளையே போனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வந்து என்ன பண்ண போகுது? ஐயா, என் பிள்ளைக்கு இழப்பீடு தொகையா 3000 ரூபாய் தரதாவும் அதை வந்து வாங்கிக்க சொல்லியும் கடுதாசி வந்திருக்குங்க.
புதுசா வேலையில சேர்ந்தா இல்லையா, அவ்வளவுதாமா கிடைக்கும். இன்னும் பணி நிரந்தரமே ஆகலையே.
ஐயா, ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ஐயா. என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட 3 பிள்ளைங்களையும் வளர்த்து ஆளாக்குறதுக்கு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க.
எல்லாருடைய நிலைமையும் அதுதாமா? கஷ்டப்படாதவங்க யார் இருக்காங்க எங்க சொல்லுங்க.
ஐயா, ஐயா, நான் சொல்றத காது கொடுத்து கேட்டுட்டு அப்புறம் அப்புறம் சொல்லுங்க ஐயா. இருந்த ஒரே ஒரு வீட்டை வித்துதான் என் பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சேங்க. அடுத்தது ரெண்டும் பொண்ணுங்க, படிச்சுட்டு இப்ப கல்யாணத்துக்கு நிக்குதுங்க ஐயா.
சீக்கிரம் சொல்லுங்கம்மா, உங்க பொண்ணுங்கள ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும்னா.
ஐயா, நான் இப்ப உனக்கு வேலை கேட்க வரலீங்க.
வேற எதுக்குதாம வந்தீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு.
என் மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குங்க. என் புள்ள உயிரோட இருந்தானா யார்கிட்டயாவது கடன் கேட்டாவது வாங்கி கொடுப்பான். இனிமே யார நம்பி கடன் கொடுப்பாங்க?
அதுக்கு என்ன என்னமா செய்ய சொல்றீங்க?
ஐயா ஐயா, உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சு வைங்க. ஐயா ஐயா, ஒரு ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா
இவ்வளவு பெரிய தொழிற்சாலையை நடத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? பாருங்க, உங்க நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு ஒரு 5,000 ரூபாய் தான் என்னால தர முடியும்.
ஐயா ஐயா, நீங்க இனாம தர வேணாங்க ஐயா, கடனா கொடுங்க ஐயா. என் சின்ன பொண்ணு வேலைக்கு போய்.
இல்லம்மா, 5,000க்கு மேல தர முடியாது. உங்க பேர் என்ன?
ஜெயாங்க.
சரி, இந்தாங்க இந்த சீட்டை கொண்டு போய் கேஷியர் இருப்பாரு அவர்கிட்ட போய் கொடுங்க, பணம் கொடுப்பாரு, வாங்கிக்கிட்டு போங்க.
ரொம்ப நன்றிங்க ஐயா.
சரி சரி சரி. ஹலோ, வணக்கம், நான் கருணா பேசுறேன். ஜோசியர், ஆமா ஆமா, நான் தான் உங்களை கூப்பிட சொன்னேன். ஜோசியர், ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பாக்கணும், இப்பவே வரட்டா?
ஐயோ, நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியூர் கிளம்பிட்டு இருக்கேனே, 2 நாள் கழிச்சு பாப்பமே.
2 நாளா? அடடடா, இது ரொம்ப அவசரம் ஜோசியர.
ஐயா, இப்ப நான் போகலன்னா எனக்கு 2,00,000 ரூபாய் நஷ்டம் ஆயிடும்.
என்னங்க பெரிய 2,00,000? அத நான் தந்துட்டு போறேன்.
சரி பரவாயில்ல, வாங்க காத்திருக்கிறேன்.
வாங்க ஐயா, வாங்க வாங்க. வணக்கம்.
வணக்கம் ஜோசியர. என்ன ஜோசியர அவசரம்னு சொல்றேன், பெருசா கிராக்கி பண்றீரு.
கொடுத்த வாக்க காப்பாத்தணும் இல்லையா? நாணயம் தானுங்களே முக்கியம். உட்காருங்க ஐயா, உட்காருங்க. வந்த விஷயம் என்ன
ஜோசியர? நம்ம தொழிற்சாலையில ஒருத்த மிஷின்ல அடிபட்டு செத்து போயிட்டான்.
அடடே, யார் மேல தப்புங்க?
அதை இனிமேதான் விசாரிக்கணும். அது இருக்கட்டும், அதுக்கு ஒரு சாந்தி செய்யணும்.
செஞ்சிடலாங்க. யார் மேல தப்புன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கு தக்கபடி சாந்தி பூஜை பண்ணணும். செலவு கொஞ்சம்
அதிகமாகும், அவ்வளவுதானே? கவலையே படாதீரு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னன்னா நம்ம தொழில் பாதிக்க கூடாது, அவ்வளவுதான்.
சரிங்க, அமர்க்களமா சாந்தி பூஜை பண்ணிடுவோம். ஒரு 5 ரூபாய் செலவாகும்.
5,00,000 தானே, தந்துடலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பூஜையை முடிங்க ஜோசியர. தொழிற்சாலை ஒரு நாளைக்கு வேலை செய்யலன்னா 1,00,000 ரூபாய் நஷ்டமாகும். சரி சரி சரி, இந்தாங்க 2,00,000 கொண்டு வந்திருக்கேன். பூஜைக்கு வரும்போது பாக்கி 3,00,000 கொண்டு வரேன். நான் கிளம்பட்டா?
சரிங்க ஐயா.
ஹலோ, நான் கருணா பேசுறேன். யார்? ஜோசியரா? சொல்லுங்க ஜோசியரா.
பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்.
சரி,
பலி கொடுக்க ஆடு கிடைக்கிறதுதான் கஷ்டமா போச்சு.
அதுல என்னங்க கஷ்டம்?
மாசு மருவு இல்லாத வெள்ளாடு வேணும் இல்லீங்களா? கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன கருப்பு புள்ளியாவது இருக்கு. நான் எதிர்பார்க்கிற மாதிரி ஆடு ஒருத்தங்கிட்ட இருக்கு.
ஏற்கனவே 2,00,000 கொடுத்துருக்கேன், இப்ப 3,00,000 எடுத்துட்டு வரேன். வச்சிருட்டா?
கேட்டியாசூர்லே, கேட்டுக்கிட்டுதானே இருக்கேன். நேத்து அந்த அம்மா மகனை பறி கொடுத்துட்டு அந்த கதர் கதர்ந்துச்சு, மனசே இலகிலையே. இன்னமோ யாசகம் கொடுக்கற மாதிரி 5,000 ரூபாய் கொடுத்துட்டு இப்ப பூஜை பண்றதுக்கு 5,00,000 தூக்கி கொடுக்கறாரு. இது என்னன்னு சொல்றது?
ஆமா, இப்ப என்ன பூஜை? எதுக்கு இந்த பூஜை?
அட, போன வாரம் அந்த இன்ஜினியர் பையன் மிஷின்ல அடிபட்டு செத்துட்டான்ல.
ஆமா,
அதுக்கு சாந்தி கழிக்கணுமா?
ஓஹோ,
அந்த சாவு தொழில பாதிச்சிட கூடாதான்.
அட பாவி மக்கா, இவனுக்கு எல்லாம் மனுஷந்தானா?
அட கேளு சுருளி, செத்து போனவன் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கான். அவங்க அண்ணங்காரன் செத்துட்டாங்கிறதுக்காக கல்யாணம் நிக்க வேணாம், என்ன சொல்றீங்கன்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கேக்குறாங்களாம்.
எவ்வளவு பெருந்தன்மை பாரபத்ரி. சாதாரணமா இது மாதிரி சமயத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது ராசி இல்லாத பொண்ணு, அதான் அண்ணனை தூக்கி முழுங்கிடுச்சு, இந்த பொண்ணு எங்களுக்கு வேணாம் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆமா, முடிச்சிட வேண்டியதுதானே.
அட, நீ ஒண்ணு சுருளி, மதங்காரன் போய் சேர்ந்துட்டான், கையில பணம் இல்ல. அவன் உசுரோடு இருந்தாவது ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு ஏதாவது பண்ணி கல்யாணத்தை முடிச்சிருப்பான். பொம்பளை என்ன செய்யும்? 1,00,000 ரூபாய் கொடுங்கன்னு கெஞ்சிச்சு, கொடுக்கலையே.
இப்ப பூஜை போடுறதுக்கு 1,00,000 வாரி விடுறாங்க. இப்படி பணத்தை சேர்த்து வச்சு என்னதான் பண்ண போறாங்களோ? போகும்போது கூட எடுத்துக்கிட்டு போகவா முடியும்?
நமக்கு எதுக்கு ஊர் கதை? நம்ம பொழப்ப பாப்போம்.
ஏய், ஆரம்பிச்சதே நீதானே.
அப்பா, பூஜை பண்ணியாச்சு, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா பரவாயில்ல ஜோசியர, நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீரு. எங்கயா கத்துக்கிட்டு இருந்தலாம்?
எங்க அப்பா கிட்ட இருந்துதான். எங்க அப்பா பெரிய ஜோசியர், ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே விஷயத்தை தெரிஞ்சுக்குவாரு.
இதுக்கு பெரிய ஜோசியரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. ஜோசியர, வாழ்க்கையில கஷ்டப்படுற முகத்துல நிரந்தரமா ஒரு சோகம் இருக்கும், வசதியா இருக்கவன் முகத்துல சந்தோஷம் இருக்கும். அவன் உங்களை தேடியும் வரமாட்டான், கஷ்டப்படுறவன் தானே வந்து கையை நீட்டுவான்.
நீங்க சொல்றதெல்லாம் நிஜம்தான். மனோதத்துவம் தெரிஞ்சிருந்தாதான் ஜோசியமே சொல்ல முடியும்.
நீங்க ஆரம்பிச்சிருவீங்களே, உங்க மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கீங்க, அது நடக்குமா நடக்காதான்னு ஒரே குழப்பம், வாழ்க்கையில ஒரே போராட்டம், ஜான்யர்னா முளம் சறுக்குது, இதெல்லாம் உண்டா இல்லையான்னு கேப்பீங்க. அவனும் ஆமான்னு சொல்ல போறான், அவ்வளவுதானே.
என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஜோசியம் ஒரு கலைங்க. உண்மையான ஜோசியனுக்கு கிரகங்களோட சஞ்சாரத்தை பத்தியும் 12 ராசிகளை பத்தியும் நட்சத்திரங்களை பத்தியும் தெரியணும். என்னமோ விளையாட்டா பேசிட்டீங்களே.
அட, சும்மா தமாசுக்கு சொன்னேன் ஜோசியர, ஜோசியத்துல நம்பிக்கை இல்லாமலா இவ்வளவு பணம் செலவு பண்ணி பூஜை செய்ய சொல்லுவேன்?
இந்த வர்றேன். வணக்கம், ஜோசியர் மாயானந்தா பேசுறேன். இங்கதான் இருக்காரு, இத கொடுக்கறேன். ஐயா, உங்க மேனேஜர் பேசுறாரு.
மேனேஜரா? கொடுங்க. சொல்லுங்க பாண்டியன். அப்படியா? இதோ உடனே வரேன், உடனே வரேன்.
என்னையா விஷயம்?
ஜோசியர், போய் விவரம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து சொல்றேன், நான் வரேன்.
சரிங்க.
இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல தலைப்பு செய்தியா தான் சார், ஆலை கழிவுகளை சுத்திகரிச்சு வெளியிடாத 5 கம்பெனிகளை மூட சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்குது. நம்ம கிட்ட தான் சுத்திகரிக்கிற யூனிட்டே இல்லையே.
லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சாந்தி கழிச்சோம், என்னோட கம்பெனிக்கு இந்த நிலைமையா?
என்னங்க இந்தாங்க காஃபி?
வேணாமா.
இங்க பாருங்க, நான் ஒன்னு சொன்னா நீங்க கோபப்பட மாட்டீங்களே.
சொல்லு.
நம்ம கம்பெனி விபத்துல இறந்து போன இன்ஜினியரோட அம்மா உங்ககிட்ட பேசினதெல்லாம் நான் எதேச்சியா கேட்டேங்க.
சாந்தி, இது உனக்கு தேவையில்லாத விஷயம்.
எதுங்க தேவையில்லாத விஷயம்? ஒரு ஏழைத்தாய் மகனை இழந்த துயரத்தோட எங்க குடும்பத்தை காப்பாத்துங்க, என் மக கல்யாணத்துக்கு 1,00,000 ரூபாய் கடனா கொடுங்க, எப்படியாச்சும் உங்க கடனை அடைக்கிறேன்னு உங்க கால விழுந்து அழுதப்போ நீங்க அதை ஒரு பொருட்டாவே மதிக்காம மூட நம்பிக்கையில ஜோசியக்காரருக்கு 5,00,000 ரூபாய் கொடுத்து சாந்தி கழிக்கிறேன்னு இப்படி ஏமாந்து போயிருக்கீங்களே, இத நான் கேட்காம வேற யாருங்க கேப்பாங்க?
சாந்தி,
அந்த ஏழை தாயோட கண்ணீர் தான் நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. போங்க, போய் அந்த தாய் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க குடும்பத்துக்கு தேவையான உதவியை செஞ்சுட்டு வாங்க, அப்பதான் நம்ம தொழில் நல்லபடியா நடக்கும். போங்க உடனே.
சாந்தி, ஒரு ஏழை தாயின் கண்ணீருக்கு இவ்வளவு சக்தியா? போறேன், இப்பயே போறேன், அவங்க கிட்ட போய் நேரடியா மன்னிப்பு கேக்குறேன், அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செஞ்சுட்டு வரேன். வாங்க பாண்டியன், போலாம்.
அது கலங்கரை தீபமோ, இயேசு ராஜனில் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு.
இறைவன் உறங்குவதில்லை.
நாடகம் கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.
செய்திகள். நோயாளிகள், வயது முதிர்ந்தோர் மற்றும் வாழ்வில் அத்தியாவசிய தேவைகள் ஏதுமின்றி துன்புறும் குடும்பங்கள் மீது அக்கறையாயிருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக மார்ச் 27 இவ்வெள்ளிக்காலை திருப்பலியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். இவ்வெள்ளிக்காலை 7 மணிக்கு சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை, குடும்பத்தை நடத்திச் செல்ல போதுமான பொருட்கள் இல்லாதவர்கள், தனிமையில் வாடும் வயது முதிர்ந்தோர், மருத்துவமனைகளில் உள்ள நோயாளிகள் போன்றவர்கள் மீது மிகுந்த அக்கறை காட்டும் எல்லாருக்காகவும் நன்றி சொல்கிறேன் என்று தன் திருப்பலியை தொடங்கினார். இயேசுவுக்கு நிகழப்போவது பற்றி ஏறத்தாழ ஒரு செய்தி அறிக்கை போல அமைந்துள்ள சாலமோனின் ஞானம் நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட இந்த திருப்பலியின் முதல் வாசகத்தின் கருத்தை தன் மறையுரையில் விளக்கினார் திருத்தந்தை. தீய ஆவிக்கு எதிராக போராடுவதற்கு ஆண்டவரிடம் மன்றாடுவோம், உரையாடல் தேவைப்படும் போது உரையாடுவோம், ஆனால் கடுங்கோபத்தின் முன் மற்றவரை பேச அனுமதிக்கவும் நாம் மௌனமாக இருக்கவும் தேவையான துணிவை ஆண்டவரிடம் கேட்போம் என்று தன் மறையுரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த திருப்பலியின் இறுதியில் திருநற்கரணை ஆசிரியையும் அவர் வழங்கினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 27 இவ்வெள்ளி காலையில் சாந்தா மார்த்தாயில சிற்றாலயத்தில் நிறைவேற்றிய திருப்பலியின் துவக்கத்தில் கூறியவற்றையும் தன் மறையுரையில் கூறிய கருத்துக்களையும் மையப்படுத்தி ட்விட்டர் செய்திகளை வெளியிட்டுள்ளார். மேலும் கோவிட் தொற்றுக்கிருமியின் பரவல் உருவாக்கியுள்ள நெருக்கடியை ஒட்டி இறை வழிபாட்டு பேராயம் புனிதவார வழிபாடுகளில் மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை மீண்டும் ஒருமுறை மார்ச் 25 இப்புதனன்று வெளியிட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிறைவேற்றும் திருவழிபாடுகள் பற்றி மார்ச் 27 வெள்ளி அன்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. திருத்தந்தையின் திருவழிபாடுகளுக்கு பொறுப்பாளரான அருள்பணி குய்தோ மரீனி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருத்தந்தை புனிதவார திருவழிபாடுகளை வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் இறைமக்களின் பங்கேற்பின்றி நிறைவேற்றுவார் என்று அறிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கிருமி அவசரகால நெருக்கடியை முன்னிட்டு மார்ச் 27 வெள்ளி மாலை 6 மணிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தலைமையேற்று நடத்தும் சிறப்பு வழிபாடு மற்றும் ஊருக்கும், அதாவது ரோம் நகருக்கும் உலகுக்கும் என வழங்கும் ஊர்பி எத் ஓர்பி சிறப்பு ஆசீர் ஆகியவை வத்திக்கான் செய்தித்துறை வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். இவ்வெள்ளி மாலையில் திருத்தந்தை வழங்கும் ஊர்பி எத் ஓர்பி சிறப்பு ஆசீர் மற்றும் ஜெபத்தில் மிகுந்த தயாரிப்போடும் பக்தியோடும் பங்கு கொள்ளும் எல்லாருக்கும் பரிபூரண பலன் உண்டு. திருத்தந்தை வழங்கும் இந்த பலனை பெறுவதற்கு அண்மையில் திருப்பிட மனசாட்சி பேராயம் அறிவித்துள்ள நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஜெப நிகழ்வில் இறைவார்த்தை வாசிக்கப்பட்ட பின்னர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தியான சிந்தனைகளை வழங்குகின்றார். பின்னர் பெருங்கோவிலுக்கு முன்புறமுள்ள பீடத்தில் கதிர்பாத்திரத்தில் திருநற்கரணை கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. அந்த திருநற்கரணை ஆராதனையின் இறுதியில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஊர்பி எத் ஓர்பி சிறப்பு ஆசிரையும் வழங்குகின்றார். இந்த ஜெப நிகழ்வின் போது வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் மையக் கதவுக்கு முன் ரோம் மக்களுக்கு சுகமளிக்கும் அன்னை மரியா திருப்படமும், புனித மார்செல்லோ ஆலயத்தில் வழங்கப்பட்டு வரும் புதுமை நிறைந்த திருச்சிலுவையும் வைக்கப்பட்டிருக்கும் என்று திருப்பிட தகவல் தொடர்பகம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கிருமி பரவலை தடுப்பதற்கு மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு இந்திய கிறிஸ்துவ மருத்துவமனைகள் கூட்டமைப்பு தங்களின் மருத்துவமனைகளையும் பணியாளர்களையும் கொடுத்து உதவ முன்வந்துள்ளது. இந்திய கிறிஸ்துவ மருத்துவமனைகள் கூட்டமைப்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எழுதிய மடலில், கொரோனா தொற்றுக்கிருமி பரவலை தடுக்கும் நடவடிக்கையில் அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் விதமாக இந்தியாவில் உள்ள 1000 கிறிஸ்துவ மருத்துவமனைகள் மற்றும் 60,000 அதிகமான நோயாளர் படுக்கை வசதிகள் பயன்படுத்தப்பட தயாராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய கிறிஸ்துவ மருத்துவமனைகள் கூட்டமைப்பின் தலைவரான உலக மீட்பர் சபையின் அருள்பணி மேத்யூ ஏப்ரஹாம் அவர்கள் மார்ச் 26 வியாழனன்று பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுதிய மடலில், கோவிட் முன்வைக்கும் சவால்களை எதிர்கொள்ள பிரதமரும் நாடும் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தன் ஒருமைப்பாட்டை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கிறிஸ்துவ நலவாழ்வு மையங்களில் 1000 அதிகமான மருத்துவ அருள் சகோதரிகளும் 50,000 செவிலியரும் பணியாற்றுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கிராமங்களில் பணியாற்றுகின்றனர். இத்தாலியில் ஏழைகளின் அருள் சகோதரிகள் சபையின் 13 சகோதரிகள் கோவிட் நோயாளிகளை பராமரிக்கும் பணியில் பல்வேறு அமைப்புகளில் ஈடுபட்டிருந்த வேளையில் அந்த கிருமியால் தாக்கப்பட்டு இறந்துள்ள போதிலும் தங்கள் சபையினர் அந்த பணியில் முழுமனதோடு தொடர்ந்து ஈடுபடவே விரும்புகின்றனர் என்று அந்த சபையின் இத்தாலிய இல்லங்களின் தலைவர் அருள் சகோதரி கிளாரா ஃபியோரி அவர்கள் கூறியுள்ளார். கொரோனா தொற்றுக்கிருமி அவசரகால திட்டத்தில் பணியாற்றுவது குறித்து மார்ச் 25 இப்புதனன்று வத்திக்கான் செய்தித்துறைக்கு பேட்டியளித்த அருள் சகோதரி ஃபியோரி அவர்கள், இது தங்களுக்கு மிகவும் துன்பமான தருணமாக இருந்தபோதிலும் சபையின் நற்செய்தி பணியில் வலிமை மற்றும் தனிவரத்தில் உறுதியடைந்து நோயாளிகளை பராமரிக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபடவிருப்பதாக தெரிவித்தார். உலக அளவில் நெருக்கடியை உருவாக்கியுள்ள கோவிட் கிருமியால் துன்புறும் எல்லாருக்காகவும் எருசலேமில் கிறிஸ்துவ, யூத, இஸ்லாம் மற்றும் ஏனைய மதங்களின் தலைவர்கள் இணைந்து ஜெபித்தனர். இதற்கிடையே கோவிட் தொற்றுக்கிருமி மேலும் பரவாமல் தடை செய்யும் விதமாக எருசலேம் புனித கல்லறை பசிலிக்கா மூடப்பட்டுள்ளது என்றும் அருள்பணி பேட்டன் அவர்கள் தெரிவித்தார். இத்துடன் நண்பர்களை, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.